நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் போராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபா ஜினமோ ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் நேற்றையான் சத்சங்கத்தின் தொடர்ச்சியாக அமையலாம் என்று சொல்லியிருந்தேன். அதே போல் அதன் தொடர்ச்சியாகத்தான் அமைய உள்ளது. நேற்று நாங்கள் பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து வந்த ஒரு கேள்வியை முன்வைத்து, ஒரு அன்பரிடமிருந்து வந்த கேள்வியை முன்வைத்து அந்த சத்சங்கத்தை தொடங்கினோம். அந்த கேள்வியை மாத்திரம் மீண்டும் சொல்லுகின்றேன். வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தத்திற்குள் வந்தால் சித்தாந்தம் நிலைத்து நிற்கும் அந்த பயிற்சி என்று பாபாஜி கூறியிருக்கின்றார். அதை பற்றிய விளக்கம் கொடுத்திருந்தோம். ஆகவே இன்றும் பாபாஜியின் புத்தகத்திலிருந்து ஒரு அடிப்படை கருத்தை, அது எவ்வாறு சைவ சித்தாந்த சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தில் உள்ளது என்பதை தொடங்கி, நேற்று நான் சொன்னதின் ஒரு மீள் பார்வையை பார்த்து, அதன் பின்னால் இன்னும் சிறிய அடிப்படை கொள்கை இரண்டு மூன்றையும் பார்த்து இந்த சத்சங்கத்தை நடத்துவோம் என்று இருக்கின்றேன். முதலாவதாக எல்லோருக்கும் தெரியும், இந்த கிரியா யோகம் நான்கு நிலைகளில் பாபாஜியால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்பதாவது நூற்றாண்டில் இந்த கிரியா யோகம் ஆதிசங்கரருக்கு அத்வைத வேதாந்த கிரியா யோகமாக அந்த நாட்களில் இடம்பெற்று கொண்டிருந்த புத்த சமயத்திற்கும் இந்து சமயத்திற்கும் இந்தியாவில் நடந்து கொண்டிருந்த பெரியொரு இனப்பிரச்சனையை, சமய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவருக்கு தீட்சை கொடுக்கப்பட்டது, தனிப்பட்ட தீட்சை. அதைத் தொடர்ந்து பதினைந்தாவது நூற்றாண்டில் இந்தியாவிலேயே முஸ்லீம் மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் இடையில் இருந்த சமய பிரச்சனை, பெரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு கபீர் தாஸ் என்ற ஒரு முஸ்லீம் மன்னருக்கு பாபாஜியால் தனிப்பட்ட தீட்சை கபீர் ஹத் கிரியா யோகம் என்று கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பதினெட்டாவது நூற்றாண்டில் லாகிரி மகேஷியருக்கு யோகதா கிரியா யோகம் என்ற முறையில் மூன்றாவது நிலையான கிரியா யோகம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரம் அதற்குரிய காரணம், இந்த யோகம் இந்தியாவில் மக்களுக்கு, நோர்த் இந்தியா வட இந்தியாவில் மக்களுக்கு சென்றடைய வேண்டுமென்றும், அதன் தொடர்ச்சியாக பாபாஜியினுடைய நிகழ்வின்படி அது இறுதியாக அமெரிக்காவிற்கு இந்த கிரியா யோகம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதற்காக அது கொடுக்கப்பட்டிருந்தது. அதுபோலவே லாகிரி மகேஷியர் மூலமாக காசியிலும், யுக்தீஸ்வர கிரிஜி மூலமாக கல்கத்தாவிலும், அதன் பின் யோகானந்தர் மூலமாக அமெரிக்காவிலும் இந்த கிரியா யோகம், யோகதா கிரியா யோகம் பரவியது. அமெரிக்காவில் அதை பரப்பியதற்குரிய காரணம், பாபாஜியின் வேண்டுகோளுக்கு நங்க கிறிஸ்தவ சமயத்தில் கூடுதலாக இருப்பவர்களுக்கு இந்த யோகத்தை அவர்களுடைய மத முறைப்படி சொல்லிக் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. நான்காவது வழிவகையில் நாங்கள் வருகின்றோம். அந்த மர அடியில் யோகி ராமையா அவர்களுக்கு 19ஆம் நூற்றாண்டில் இந்த கிரியா யோகம் பாபாஜியினால் கொடுக்கப்படுகின்றது. சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகமாக இந்த நான்கு படிமுறைகளையும் பார்ப்போமாக இருந்தால், நேற்று இரவுதான் இதை பற்றி சிந்தித்தேன், சந்தோஷப்பட்டேன். இந்த நான்கு படிமுறைகளிலும் உலகில் இருக்கும் நான்கு பெரிய சமயங்கள் அடங்கி இருக்கின்றது என்றது. நான் அதை வாயளவில் சொல்லி கொண்டிருந்தாலும் இவ்வளவு காலமும் நேற்றுத்தான் அதை உணர்ந்தேன். ஏன் உணர்ந்தேன் என்றும் விளங்கப்படுத்துகின்றேன். முதலாவதாக வந்த அத்வைத வேதாந்த கிரியா யோகம் புத்த சமயத்தில் இருக்கும் நாட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு கொடுக்கப்பட்டது சமய பிரச்சனையை. அதில் புத்த மதத்திற்கு புத்த மதத்தில் இயங்குபவர்களுக்கு ஆதிசங்கரர் மூலம் தீர்வினை பாபாஜி கொடுத்தார். அது என்ன மாதிரியான முறை என்று ஒருவருக்கும் தெரியாது. அது தனிப்பட்ட தீட்சை கொடுக்கப்பட்டது ஆதிசங்கரருக்கு. ஆதிசங்கரால் அந்த நாட்டு பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது என்பதுதான் மக்களுக்கு தெரியும். ஆகவே அங்கு புத்த சமயம் வந்திருக்கின்றது. இரண்டாவதாக 15ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் இஸ்லாமுக்கும் இந்துவுக்கும் சமய பிரச்சனை இந்தியாவில் ஓடியது. அதை தீர்ப்பதற்கு பாபாஜி கபீர் தாஸ் என்ற அரசருக்கு அந்த யோகத்தை கொடுத்தார். ஆகவே அங்கு இஸ்லாம் மதம் வந்திருக்கின்றது. மூன்றாவதாக மக்களுக்கு பரப்பும் வகையில் அந்த யோகத்தை லாகிரி மகேஷருக்கு கொடுத்தது. லாகிரி மகேஷர் யுக்தீஸ்வர கிரிஜி அதை மக்களுக்கு பரப்பினார். அதன் பின் மக்களுக்கு பரப்புவதற்காக முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கும் முழு மக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த யோகம் உதவுமாறு பாபாஜி அதை உருவகமைத்து யோகதா சத்சங் யோகதா கிரியா யோகம் என்ற முறையில் யோகானந்தர் மூலம் அதை பரப்பினார். ஆகவே அங்கு கிறிஸ்தவ சமயம் அமைந்திருக்கின்றது. இறுதியாக இந்த கிரியா யோகத்தின் அடிப்படை தத்துவமே, இந்த கிரியா யோகம் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த சிவ யோகத்திலிருந்து வந்தபடியால் அதை இறுதியாக பாபாஜி யோகி ராமையா அவர்களுக்கு அந்த யோகத்தை முழுமையாக கொடுத்தார். இங்கு நாங்கள் என்னத்தை பார்க்கின்றோம் என்றால், புத்த சமயம், இஸ்லாம், கிறிஸ்தவம், சைவம் இந்த நான்கு பெரிய மதங்களுமே தான் நாங்கள் சிறியதிலிருந்து படித்திருக்கின்றோம். எத்தனையோ மதங்கள் உலகில் இருக்கின்றது. ஆனால் இந்த நான்கு மதங்களையும் நாங்கள் பெரிய மதங்களாக அறிந்திருக்கின்றோம். ஆகவே எவ்வளவு அற்புதமான விடயம். இந்த அற்புதத்துக்குள் எங்களுக்கு இந்த உடலில் இந்த ஆன்மா, எங்களுடைய ஆன்மா இந்த உடலில் இருக்கும் போது, இந்த உலகத்தில் இப்போது நிகழ்காலத்தில் இந்த நான்காவது வகையான சைவத்தில் இருக்கும் கிரியா யோகம், சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தில் பயிலுவதற்குரிய நிலை எங்களுக்கு எங்களுடைய ஆன்மா பழைய புறப்பு காரணமாக இந்த புறப்பில் கிடைத்தது. யோசித்து பாருங்கள். மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லையே, எங்களுக்கு இது கிடைத்திருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு முறையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே என்று யோசித்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு. ஆகவே நீங்கள் செய்த பூர்வ புண்ணியம்தான் உங்களுக்கு பாபாஜியின் கிரியா யோகம் இந்த புறப்பில் கிடைத்தது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. அதை மறந்து விடாதீர்கள். ஆகவேதான் இந்த யோகத்தை இவ்வளவு விளக்கமாக தராவிட்டாலும், இந்த யோகம் ஏன் முக்கியமானது, இவ்வளவு அபூர்வமான யோகம் என்று பல கோணங்களிலும் பேசியிருந்தாலும், நேற்று வந்த கேள்வியிலிருந்து வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தத்திற்குள் வர வேண்டும் என்ற கேள்வியில் இருந்து, அது எங்களை சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை பார்ப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை பாபாஜி எங்களுக்கு எங்கள் மூலமாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட முதல் கருத்தே உலகில் பல சமயங்கள் உள்ளது. அந்த பல சமயங்கள் என்று சொல்வதற்குரிய பொருள் என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, என்றும் உயிர் பொருளாக, என்றும் அழியாத பொருளாக, என்றும் உள்ள பொருளாக இருக்கும் பொருட்களில் எத்தனை பொருட்கள் ஒவ்வொரு சமயத்திலும் உண்டோ அதை பொறுத்ததுதான் அந்த சமயம் என்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இது நேற்று பார்த்ததின் ஒரு மீள் பார்வையை இப்போது தொடங்குகின்றேன். ஆகவே அந்த முறைப்படி வேதாந்தத்தில் ஒரே ஒரு பொருள்தான் இருக்கின்றது, அது பரம்பொருள். அதை உலகிற்கு கொண்டு வந்தவரே ஆதிசங்கரர், பாபாஜியின் முதலாவது சீடர். அவர் ஏக ஆன்மாவாதம் என்ற பெயரில் இந்த தொடர்பை, வேதாந்தத்தை பற்றி விளக்கியிருக்கின்றார். ஆகவே அந்த வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தத்திற்குள் மக்கள் வர வேண்டும் என்று பாபாஜியும் கூறுகின்றார். வந்து அது வர வேண்டும் என்று கூறுவது என்னவென்றால், உங்களுடைய விருப்பப்படி வந்துவிட முடியாது. நீங்கள் அந்த நிலைகளை பழைய பிறப்பில் கடந்தபடியால் இந்த பிறப்பில் சித்தாந்தத்தில் இருக்கும் கிரியா யோகத்தில் இருக்கின்றீர்கள் சாதகர்களே. இல்லாதவர்கள் கூட, அதை அறிபவர்கள் கூட அந்த நிலைக்கு உங்களை தயார் பண்ணி கொண்டிருக்கின்றீர்கள். வேதாந்தம் என்றால் அது ஒரு தியரி என்றும், சித்தாந்தம் என்றால் அது ப்ராக்டிக்கல் என்றும் முன்னரிலிருந்தே கிரியா யோகத்தில் சத்சங்கத்தில் சொல்லி வருகின்றேன். அங்கு கருத்துக்களை எடுத்து சித்தாந்தத்தில் செயல்முறையில் செயல்படுவதுதான் யோகம், கிரியா யோகம். ஆகவே இந்த சமயங்கள் பல என்று சொன்ன அடிப்படையின் கீழ்தான் நான் பாபாஜியின் கிரியா யோகம் நான்கு வகையாக அமைந்ததை பற்றி இன்று உங்களுக்கு மேலதிக தகவல் தந்தேன். ஆகவே இந்த வேதாந்தத்தில் ஒரு பொருளாகிய பரம்பொருள் என்று சொல்லப்படும் ஏக ஆன்மவாதமும் அதை தொடர்பவர்கள் ஆதிசங்கரருக்கு கீழ். அதே போல் சித்தாந்தத்தில் ஐந்து பொருட்கள் இருக்கென்று நேற்று பார்த்தோம். அந்த ஐந்து பொருட்களும் தான் பதி, பசு, பாசத்தில் இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை. இன்றைய முன்பார்வை மிகவும் துரிதமாக இருக்கும். அதன் பின் என்ன பார்த்தோம் நேற்று? இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த ஐந்து பொருள்களும் இருக்கென்று சொன்னோம். வேதாந்தத்தில் ஒரே ஒரு பொருள் பரம்பொருள் தான் இருக்கென்று சொன்னோம். ஆகவே இந்த பொருள்களை, இந்த பொருள் என்றால் என்ன? உலகியலில் இருக்கும் பொருள் அல்ல இந்த பொருள். இந்த பொருள் என்று சொல்வது ஒரு கன்செப்ட். அதாவது இந்த பொருளை என்ன மாதிரி சைவ சித்தாந்தத்தில் விளக்கி இருக்கின்றார்கள் என்றால், இந்த பொருள்களுக்கு குணங்கள் உடையது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குணங்களை உடையது பொருள். ஆகவே குணங்களின் சேர்க்கைதான் பொருளாக கருதப்படுகின்றது என்று நேற்று பார்த்தோம். ஸோ ஆகவே அடுத்ததாக என்ன பார்த்தோம்? உலகம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்டோம். உலகம் என்றால் என்ன? பொருள்கள் நிறைந்தது உலகம் என்று அதற்கு பதில் கண்டோம். ஆகவே பொருள் என்றால் குணங்களை உடையது, உலகம் என்றால் பொருட்களை உடையது. ஆகவே உலகத்தை நாங்கள் என்னவென்று கூறுகின்றோம் என்றால், உலகத்தில் குணங்கள் உண்டு. அதை குணாதீதம் என்று சொல்லுகின்றோம். உலகம் குணமயமானது. அதை நேற்று பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன பார்த்தோம் என்றால், உலகத்தில் இருக்கும் பொருள், உலகத்தில் பொருள் மாத்திரம்தான் இல்லை, சொல்லும் இருக்கின்றது என்று பார்த்தோம். ஏனென்றால் ஒரு பொருளை நாங்கள் அடையாளம் காண்பதற்கு அந்த பொருளுக்கு ஒரு பெயர் வேண்டும், அதாவது ஒரு சொல் வேண்டும். ஆகவே இந்த உலகமானது பொருட்களால் மாத்திரமானதல்ல, பொருளாலும் ஆனது, சொல்லாலும் ஆனது என்று அதை பொருள் உலகம், சொல் உலகம் என்று நேற்று பார்த்தோம். அதன் பின் இந்த சொல்லை பற்றி ஒரு சிறப்பம்சத்தை பார்த்தோம். இந்த சொல் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஞானமோ அறிவோ எடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த சொல் இருந்தால்தான் நாங்கள் எதையாவது படிக்கலாம், அறிவுக்கு கொண்டு வரலாம். ஆகவே இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு பொருள் முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சொல்லும் முக்கியம் என்று நேற்று பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம் வாழ்க்கை என்றால் என்ன. எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான், உலகியலில் வாழ்க்கை என்றால் நாங்கள் அனுபவப்படுவதற்கு வாழும் வாழ்க்கை, அனுபவம் கிடைக்கும் இடம்தான் வாழ்க்கை என்று பார்த்தோம். அந்த அனுபவம் எதால் கிடைக்கின்றது என்று பார்த்தபோது, இன்ப துன்பங்களால் அந்த அனுபவங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்றது என்று பார்த்தோம். அதை நாங்கள் நுகர்ச்சி என்று சொல்லுகின்றோம், ஓ போகிக்கிறது என்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அடுத்ததாக இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று பார்த்தோம். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இடம் தேவை. அதைவிட என்ன தேவை என்று பார்த்தோம், பொறிகள் தேவை. பொறிகள் என்றால் உடல் தேவை, அதைவிட பொருள் தேவை. ஆகவே இந்த நான்கும் சேர்ந்ததைத்தான் நாங்கள் பின்னர் பார்க்கப் போகின்றோம், முன்னரும் பார்த்திருக்கின்றோம். தனு கரண புவன பூவங்களாக உலகம், உலகத்தில் இருக்கிற பொருட்கள், உடலில் இருக்கும் கருவிகளை இறைவன் தந்திருக்கின்றார் மாயை மூலமாக. அதை நாங்கள் விரிவாக முந்தி பார்த்திருக்கின்றோம், மீண்டும் பார்க்கப் போகின்றோம். அதுக்கடுத்தது என்னத்தை பார்த்தோம், அனுபவம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி போட்டோம் நேற்று. அனுபவம் என்றால் பார்த்துவிட்டோம், இன்பத்தின் துன்பத்தின் இருந்து நாங்கள் நுகர்வதுதான் அனுபவம். அந்த அனுபவம் தான் வாழ்க்கையாக மாறுகின்றது என்றும் பார்த்தோம். அடுத்தது இந்த அனுபவம் எங்களுக்கு என்னத்தை தருகின்றது, பாடத்தை தருகின்றது, அதாவது அறிவை தருகின்றது. இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவப்படுகின்றோம் ஒவ்வொரு விடயத்திலும். அது எங்களுடைய அறிவை கூட்டுகின்றது. அந்த அறிவால் எங்களுக்கு வாழ்க்கையில் பாடம் புகட்டப்படுகின்றது என்று பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம், பொருளை நுகர்வதற்கு மூன்று பொருட்கள் வேண்டும் என்று பார்த்தோம். ஒரு பொருள், உலகத்தில் இருக்கும் பொருட்களை நுகர்வதுதான் அனுபவம். அதை நுகர்வதற்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தின்படி மூன்று பொருட்கள் எங்களுக்கு தேவை என்று பார்த்தோம். அந்த மூன்று பொருட்களும் என்னவென்று பார்த்தால், ஒரு பொருள் தேவை, அதை நுகர்வதற்குரிய தகுதி எனக்கு தேவை, அதற்கு மேலாக கருவிகளின் இயக்கம் தேவை. இதற்குரிய விளக்கம் என்னவென்றால், ஒரு பொருளை நுகர்வதற்கு பொருள் வேண்டுமென்றது எல்லோருக்கும் புரியும். எனக்கு அதை நுகர்வதற்குரிய தகுதி வேண்டும் என்று சொல்வது என்னவென்றால், நாங்கள் அப்படியான ஒரு உடலில் இருக்க வேண்டும், அதுதான் மனித உடல். அதற்கு மேலாக கருவிகள் இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த உடலில் பூட்டப்பட்டிருக்கும் கருவிகள் இயக்கத்தில் இருந்தால்தான் அதை நுகர முடியும் என்று சொன்னோம். அதற்குரிய உதாரணம் என்னவென்றால், இந்த ஐந்து பொறிகளில் ஏதாவது பொறிகள் எங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால், உதாரணமாக கண் குருடாக இருந்தால், காது கேட்காது இருந்தால், வாய் பேசாது இருந்தால், நாங்கள் முழுமையாக இந்த நுகர்ச்சியை செய்ய முடியாது என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆகவே ஒரு பொருளை நுகர்வதற்கு பொருள் வேண்டும், எங்களுக்கு அந்த தகுதியான உடல் வேண்டும், அந்த உடலில் இருக்கும் கருவிகள் எல்லாம் நன்றாக வேலை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால்தான் நாங்கள் முழுமையாக அந்த நுகர்வினை அடையலாம் என்று நேற்று பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம், பொருள் எப்படி தோன்றுகின்றது என்று பார்த்தோம். அதற்கு நாங்கள் எப்படி விடை கண்டோம் என்றால், இங்கு இருக்கும் பொருட்கள் எல்லாம் ரெண்டு விதமான பொருட்கள் என்று பார்த்தோம். ஒன்று உயிருள்ள பொருட்கள், மற்றது உயிரற்ற பொருட்கள். உயிருள்ள பொருட்கள் எல்லாம் உயிருள்ள பொருட்களால் தோன்றப்படவில்லை என்ற ஒரு அற்புதமான விடயத்தை, அதுதான் உண்மை. ஆனால் சாதகர்கள் அறியாத விடயமாக இருந்தாலும், உயிர்கள் எல்லாம் உயிர்களால் தோற்றப்படவில்லை. உயிர்கள் அனாதியானது, அது எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உயிர்களை கடவுள் படைத்தார் என்று நாங்கள் உலகியல் அளவில் இவ்வளவு காலமும் சொல்லி கொண்டிருந்தாலும், இனி சைவ சித்தாந்தம் படிக்கும் போதுதான் அதன் விளக்கம் உங்களுக்கு தெரிகின்றது. கடவுள் உயிர்களை படைக்கவில்லை, உயிர்கள் அனாதியானது. இது ஒரு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். கடவுள் படைக்கவில்லையா? கடவுள்தானே எங்களை படைத்தார் என்று சொல்கின்றோம் என்று. கடவுள் படைத்த தொழிலை பிரம்மன் மூலமாக நடத்துகின்றார் சைவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த படைப்பு உயிர்கள் அல்ல, தனு கரண புவன போகங்கள். ஆனால் அது படைக்கப்படுவதில் உடல், அந்த உடலுக்குள் அந்த உயிரை புகுத்துவதுதான் இறைவன். அந்த உயிர் அனாதியிலேயே இருக்கின்றது, அது இறைவனின் ஒரு பகுதி என்று நாங்கள் சைவ சித்தாந்த முடிவில் ஒரு காலத்தில் படித்து முடிப்போம். அவ்வளவும் இன்று காணும். ஆகவே அந்த நிலையில் இவை ரெண்டும் என்ன மாதிரி செயல்படுகின்றது என்று பார்த்தோம். உயிருள்ள பொருட்கள், சடப்பொருட்கள். அதைவிட வேறு என்ன பார்த்தோம் நேற்று, கேரியவாதம், சக்காரியவாதம் என்று ஒரு கொள்கை இருக்கின்றது சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையில். அதை பற்றி நிச்சயமாக எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும், உணராவிட்டாலும். அந்த சக்காரிய வாதம் என்ன சொல்கின்றதென்றால், இல்லாத பொருள் ஒருபோதும் தோன்ற முடியாது, முதலாவது ரூல். ரெண்டாவது, உள்ளது அழியாது, உள்ளது சிறக்கும். இந்த மூன்றையும் பின்பற்றித்தான் இந்த உலகமே இயங்குகின்றது. இதை சர்க்காரிய வாதம் என்று சொல்வார்கள். இந்த கொள்கை எங்களுடைய உலகத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். அது அப்படி இல்லாவிட்டால் அது என்ன மாதிரி நடக்கும் என்பதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு உதாரணம் கொடுத்திருந்தார். அதாவது, நீங்கள் நெல்லை கொண்டே வயலில் விளையும் போது நெல்லுக்குள் இருந்து கஞ்சா செடி முளைக்கும். அது முளைக்குமா? அப்படி இல்லை. ஏன் முளைக்காது? இந்த சர்க்காரிய வாதம் என்ற கொள்கை இருப்பதால் தான் படைப்பில் அது நடக்காது. ஆகவே நெல்லை போட்டால் நெல்லுத்தான் முளைக்க வேண்டும், கஞ்சா செடி முளைக்கக்கூடாது. அதே போல் மனிதருக்கு குழந்தை பிறந்தால் மனித குழந்தையாகத்தான் பிறக்க வேண்டும், புலிக்குட்டியாக பிறக்க முடியாது. ஆகவேதான் இருக்கும் பொருளில் இருந்துதான் எல்லா பொருளும் தோன்றுகின்றது, அந்த பொருள் முடியும் போது அதனுள் அடங்குகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இல்லாத பொருள் ஒன்றிலிருந்து ஒன்றும் உருவாக முடியாது சர்க்காரவாதியத்தின் முதலாவது கொள்கை. ரெண்டாவது கொள்கை, அது உள்ளது அழியாது, இருக்கிறது எப்பவும் அழியாது, ஒடுங்கி மீண்டும் பிறக்கும். மற்றது உள்ளது சிறக்கும், உள்ளது நல்லபடியாக இருக்கும் என்று இந்த சர்க்காரிய வாதம் சொல்லுகின்றது. இவ்வளவு வரையும் தான் நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம். அதன்பின் காரண காரியங்களை பற்றி ஒரு விளக்கத்தை கொண்டு வந்து அதனுடன் நிப்பாட்டி விட்டோம். அதன் தொடர்ச்சியை இன்னும் ஒரு சிறிய நிமிடங்களுக்கு பார்த்து இந்த அடிப்படை கொள்கைகளை இன்றுடன் முடித்து விடுகின்றேன். பொருட்களில் இரு நிலைகள் இருக்கின்றது. ஒன்று காரண நிலை, ஒன்று காரிய நிலை. இதுதான் உலகத்தில் எல்லா விடயத்திலேயுமே இருக்கின்றது. அது வினைகளாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கைகளாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம். காரணம் இருந்தால்தான் காரியம் நடக்கின்றதே தவிர காரியம் ஒருபோதும் தன்னுடைய பாட்டில் நடக்க முடியாது. ஆகவே பொருட்களின் இருநிலைகளாக சைவ சித்தாந்தத்தில் காரண நிலை, காரிய நிலை என்று இரண்டு சொல்லப்படுகின்றது. இந்த காரண நிலை, அதாவது அடிப்படையான நிலை, அதற்கு உதாரணமாக நேற்று பார்த்தோம், மண்ணில் இருந்து ஒரு குடத்தை குயவன் செய்கின்றான். அவன் அந்த குடத்தை செய்யும் போது மண் ஒரு காரண பொருளாக இருக்கின்றது, இறுதியாக வரும் குடம் என்பது ஒரு காரிய பொருளாக இருக்கின்றது. குடத்தில் மண்ணில் இருந்துதான் அந்த குடம் உருவானது. இதை நீங்கள் இந்த சர்க்காரியவாதத்துடன் தொடர்பு படுத்தி பார்த்தால் அந்த மூன்று நிலைகளும் இந்த செயலுக்கு உண்டு. உதாரணத்துக்கு பார்த்து கொள்ளுங்கள், இந்த குடத்தை கீழே போட்டு உடைத்து விட்டீர்கள் என்றால் இறுதியாக அது சின்ன சின்ன துகள்கள் மண்ணாக மாறி இறுதியாக அது மண்ணாகவே மாறிவிடும். அதாவது மண்ணிலிருந்து தோன்றிய குடம் மீண்டும் அது ஒடுங்கிய பின் மண்ணாகவே மாறுகின்றது. இதுதான் சர்க்காரிய வாதம். திரும்பவும் அந்த குடம் வர வேண்டுமென்றால் அந்த மண்ணிலிருந்து தான் வர வேண்டும் என்பதுதான் அந்த சர்க்காரிய வாதம் என்ற கொள்கை. உலகியலில் மிகவும் முக்கியமானது, நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது என்பது முக்கியம் அறிவு நிலைக்கு. அடுத்ததாக பார்க்க போனோமென்றால் இந்த காரண காரியங்களில் காரிய நிலை, காரிய பொருட்கள் மூன்று நிலையை உடையது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த நிலைகள் என்னவென்றால், இந்த இப்போது நான் சொன்ன உதாரணம்தான், இந்த காரிய நிலையில் இருக்கும் பொருட்கள் எல்லாம், நிலைகள் எல்லாம் தோன்றும், நிற்கும், அழியும். அதாவது காரியத்தால் வந்த காரியத்தால் வந்த விஷயங்கள் எல்லாம் ஒருபோதும் நிலையானது அல்ல. அதாவது அது தோன்றும், உலகில் இருக்கும், மீண்டும் அழியும், மீண்டும் தோன்றும் தேவையென்றார். ஆகவே அதுதான் காரிய பொருள் என்னுடைய மூன்று நிலைகள். ஆகவே இந்த உலகத்தில் எல்லாம் காரண காரியங்களுடன் தான் நடைபெறுகின்றது என்று நாங்கள் உலகியலில் சொல்லியிருந்தாலும் சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையில் அதற்குரிய தகுந்த விளக்கம் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த காரணம் காரியம் ஆகும் வழிகள் ஐந்து வழிகள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை பற்றி நாம் விரிவாக போகவில்லை. ஆனால் உங்களுக்கு இந்த காரணம் இருந்துதான் இந்த காரியங்கள் வருகின்றது என்பது இப்போதைக்கு இந்த நிலையில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதுவே மிகவும் நல்லம். அடுத்ததாக ஒரு பொருளை படைப்பதற்கு மூன்று காரணங்கள் இருக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அந்த பொருள் படைப்புக்கு அது கொடுக்கும் உதாரணம் என்னவென்றால், மீண்டும் மண்ணிலிருந்து பானை தோன்றுவது. இந்த மண்ணிலிருந்து என்ன மாதிரி பானை தோன்றுகின்றது? அதற்கு மூலப்பொருளான மண் இருக்கின்றது. அந்த மண்ணை செம்மைப்படுத்தி அதை பானை ஆக்குவதற்கு ஒருவன் தேவை. அது ஒரு காரணம், அந்த பொருள், அதை செய்பவன். ஒரு செய்பவன் என்றவனை குயவன் என்று வைக்கின்றோம். ஆகவே மண்பானை செய்வதற்கு மண் தேவை, குயவன் தேவை, அதற்கு பின் அவன் அந்த பானையை செய்வதற்குரிய உபகரணங்கள் தேவை. அது எனக்கு சரியான உபகரணங்களின் பெயர்கள் தெரியாதா? நான் ஒரு உபகரணத்தை வைத்துத்தான் அந்த மண்பானையை செய்வார்கள். ஆகவே அதற்கு உபகரணம் தேவை. ஆகவே ஒரு பொருளை செய்வதற்கு, படைப்பதற்கு மூன்று மூன்று காரணங்கள் தேவை. அந்த மூன்று காரணங்களையும் சைவ சித்தாந்தத்தில் முதல் காரணம், துணை காரணம், அதை செய்பவன் என்று மூன்று நிலையாக அதை நிமிர் காரணம் என்று சொல்கின்றார்கள். மூன்று காரணங்களை வைத்துத்தான் அந்த ஒரு பொருளை படைக்கலாம் என்று அந்த உபமானத்திலேயே சொல்லப்படுகின்றது. அவ்வளவுதான் உங்களுக்கு தேவை. அடுத்ததாக இன்னொரு விடயத்தையும் இறுதியாக பார்க்க வேண்டும். அதாவது ஒரு பொருளின் இயல்புகள். நாங்கள் பொருளை வைத்துத்தான் இதை தொடங்கினோம். இந்த அடிப்படை கருத்துக்களை படிப்பதற்கு பொருளின் இயல்புகள் ரெண்டு இயல்புகளாக வரையறுக்கப்படுகின்றது. ஒன்று ஒரு இயல்பு, பொது இயல்பு, மற்ற இயல்பு சிறப்பு இயல்பு. பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று சொன்னால், சிறப்பு இயல்பு என்று சொன்னால் அந்த பொருளுக்கு தனித்துவமாக இருக்கும் ஒரு இயல்பு, அதைத்தான் சிறப்பு இயல்பு என்று சொல்கிறது. அது வேறு ஒன்றுக்கும் இருக்காது அந்த பொருளை விட. பொது இயல்பு என்று சொன்னால் அந்த பொருள் நிலமாற்றங்கள் அடையும் போது, வேறு பொருட்களுடன் சேர்ந்து நிலமாற்றங்கள் அடையும் போது அது பொது இயல்பாக வருகின்றது. இதற்கு உதாரணமாக சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்னது உங்களுக்கு அது விளங்கக்கூடிய உதாரணம்தான் தண்ணீர். தண்ணீரின் நிலை, சிறப்பு நிலை என்னவென்றால் குளிர். தண்ணீர் எப்பவும் குளிர்மையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த தண்ணீரை நீங்கள் வைத்து வெப்பத்துடன் சேர்த்து சூடு காட்டும் போது அது சுடுநீராக வருகின்றது. ஆகவே சுடுநீராக வரும்போது தண்ணீர் நிலை மாற்றம் அடைகின்றது. அந்த நிலை மாற்றத்தால் அது இப்போது சுடுநீராக இருக்கின்றது. ஆகவே சுடுநீர் என்பது பொது இயல்பு, குளிர் நீராக இருக்கும் தண்ணீர் என்பது அதனுடைய சிறப்பு இயல்பு. அதுதான் அதற்குரிய உதாரணம். ஏன், இந்த சுடுநீரை நீங்கள் அப்படியே 2-3 மணி நேரம் விட்டுவிட்டால் அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி குளிர் நீராக மாறும். ஆகவே அதனுடைய சொந்த இடம் தான் சிறப்பியல்பு. சொந்த இயல்புகள், அந்த பொருளின் சொந்த இயல்புகள் சிறப்பியல்பாகவும், அது வேறு விடயங்களுடன் சம்பந்தப்பட்டு உருமாற்றம் நிலை மாற்றம் அடையும் போது வரும் விளைவுகள் பொது இயல்பாகவும் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை கொள்கையில் நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சைவ சித்தாந்தத்தை ஆன்மீகத்தில் படிக்கும் போது இந்த சொற்றொடர்கள் எல்லாம் அங்கு வந்து பொருந்தப் போகின்றது. அது ஒன்று தெரிய வேண்டும். இறுதியாக இன்னொரு விடயமும் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கும் ஒரு உபமானம் மூலம் பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார். அது என்னவென்றால், ஒரு பொருள் என்ன மாதிரி இந்த உலகத்தில் இருக்கின்றது, அதற்கு மூன்று சொல்லுகள் பயன்படுத்துகின்றார்கள். அது எங்களுடைய சைவ சித்தாந்தத்தை படிப்பதற்கு தேவை என்றபடியால் பேராசிரியர் அதை உபமானம் மூலம் சொல்லி இருக்கின்றார். உள்வாங்கி கொண்டால் போதும். அந்த மூன்று நிலைகளுக்குரிய பெயர்களை சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதை பற்றி படிக்கும் போது பின்னர் வியாபகம் என்று ஒரு சொல்லும், வியாபியம் என்று ஒரு சொல்லும், வியாபி என்று ஒரு சொல்லும் ஆக அது சொல்லுகின்றார்கள். இந்த சொல்லை கேட்டால் உங்களுக்கு விளங்காது, உதாரணத்தை கேட்டால் பிடித்து கொள்வீர்கள். இதற்கு கொடுத்த உபமானம் என்னவென்றால் கடல் நீர். ஆகவே கடல் நீர் எங்கு இருக்கின்றது? கடலில் இருக்கின்றது. கடல் என்றால் என்ன? ஒரு தரையில் கடல் என்று சொல்லும் இடம் கடல் நீரால் பரப்பப்பட்ட தரை. ஆகவே இந்த கடல் நீர் என்பது இந்த கடல் தரையில் அதற்கு அடக்கமாக இருக்கின்றது, அதனுள் அடங்கி இருக்கின்றது. ஏனென்றால் அந்த தரப்பரப்பில் தான் கடல் இருக்கின்றது. ஆகவே அந்த முழுமையான பெரிய நிலையை வியாபகம் என்று சொல்லுகின்றோம். அதாவது கடல் என்பது வியாபகம், பெரிய நிலை. அதற்குள் இருக்கும் கடல் நீர் வியாபியம் என்று சொல்கின்றார்கள். அதாவது அந்த கடல் நீர் கடலுக்குள் அடக்கம். அதே போல் கடைசி சொல்லை பாவிப்பார்கள் சைவ சித்தாந்தத்தில். பின்னர் வியாபி என்ற ஒரு சொல்லு, அதற்கு அவர்கள் சொல்லும் உதாரணம் என்னென்றால், கடல் நீரில் எப்படி இருக்கும் கடல் நீர் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் எல்லோருக்கும் தெரிந்ததையே சொல்கின்றார். கடல் நீர் உப்பாக இருக்கும். அந்த நீர் முழுவதும் உப்பாக இருக்குமா அல்லது ஒரு பகுதி மாத்திரம் உப்பாக இருக்குமா? நீர் முழுவதுமே உப்பாக இருக்கும். ஆகவே வியாபி என்று சொல்வது என்னவென்றால், இரண்டு நிலைகளும் சமனாக இருக்கும் நிலை வியாபி என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே கடல் நீரும் கடல் நீரில் இருக்கும் உப்பும் சமநிலையில் இருக்கின்றது. கடலில் இருக்கும் நீர் முழுவதிலும் உப்பு இருக்கின்றது. இதை வியாபி என்று சொல்கின்றார்கள். இவ்வளவுதான் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய சைவ சித்தாந்தத்தை நீங்கள் கேட்க முதல் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை கொள்கைகளாக சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இதை சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். ஆகவே இவற்றை நீங்கள் உள்வாங்குங்கள். இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தமான சொற்கள், ஆன்மீக விடயங்கள். இதை நீங்கள் பலமுறை கேட்டு பார்த்தால்தான் இதை நீங்கள் உள்வாங்கலாம். நேற்று சொன்னதை கூட நான் ஒரு சிறு குறிப்பு எடுத்துக்கொண்டு வந்துதான் அந்த நேற்று சொன்னவற்றை உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனென்றால் ஒன்றையும் தவற விடாமல் ரீகேப் பண்ணுறதுக்காக, மீள்பார்வை பார்ப்பதற்கு. ஆகவே இந்த சைவ சித்தாந்த கொள்கைகளை படிக்கும் போது நேற்றே சொல்லியிருந்தேன், எல்லோரும் இந்த சத்சங்கத்தை கேட்கும் போது ஒரு பேப்பரும் பேனாவும் வைத்து இவற்றை ஒரு ஒற்றையில் முக்கியமான விடயத்தை எழுதி அதற்குரிய தொடர்புகளை கேட்பதன் மூலம் அறிந்து கொண்டால்தான் இது உங்களுடைய சித்தத்திற்குள் போகும். போகாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் பலமுறை கேட்டாலும் போக செய்யலாம். இருப்பினும் அது மிகவும் கஷ்டமான விடயம். ஆகவே ஆனால் இது முக்கியமான விடயம். ஆகவே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பென்சில் எடுத்து இந்த முக்கியமான கேள்விகளையும் பதில்களையும் விரிவாக எழுதாவிட்டாலும் ஒவ்வொரு சொல்லில் எழுதி, ஓகே இதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு சொல்லப்பட்டிருக்கின்றது, இதற்கும் இதற்கும் என்ன சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் எழுத்து மூலமாக கோடுகள் மூலமாக போட்டு பார்த்தீர்கள் என்றால் இதை நீங்கள் நன்றாக பிடித்து விடுவீர்கள். ஆகவே பாபாஜியின் அருளினால் இது இன்று பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுக்கும் பாபாஜிக்கும் சத்குருவுக்கும் என்னுடைய சத்குருவாகிய பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்று இறைவனையாவிடம் நான் கருத்து கேட்க விரும்பவில்லை. நீங்கள் உங்களுடைய ஏதாவது சுருக்கமான இந்த விடயத்தை என்ன உங்களுக்கு புலப்பட்டதோ அதை மாத்திரம் சொல்லுங்கள். ஏனென்றால் இது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை சொல்லுபவர் கூட அதை எழுதி உணர்ந்து சொல்ல வேண்டும். அதை கேட்டதில் மாத்திரம் சொல்ல முடியாது, பிழையாகவும் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுடைய விடயங்களை சொல்லக்கூடியவற்றை என்று சொன்னால் போதும்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தின் மீட்டர் வகுப்பிலிருந்து நேற்றைய சத்சங்கம் எனது சித்தத்தில் பதிந்ததும் பார்க்க இன்றைய சத்சங்கம் மீட்டர் வகுப்பு சில கருத்துக்கள் தெளிவாக விளங்கி பதிந்திருக்கின்றது. அந்த வகையில் அதை நான் உங்களுடைய மீட்டர் வகுப்பு நடைபெறும் பொழுது அவதானமாக சில இதுகளை குறிப்பிட்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனது நேற்றைய வகுப்பு மனத்தில் தெளிவாக பதிந்தது. எனவே நாங்கள் சத்சங்கங்களை ஒரு நாளில் பார்த்து அதனுடைய இதுகளை அனுபவிக்க முடியாது. சத்சங்கங்களில் கூறப்பட்ட கருத்துக்களை நாங்கள் மீண்டும் அதே சத்சங்கங்களை இரண்டு முறை மூன்று முறை திருப்பி கேட்கும் போது தெளிவு உண்டாகிறது என்பதை என்று அறியக்கூடியதாக இருந்தது. எனவே எல்லா கிரியாசாரர்களும் இந்த சத்சங்கங்கள் பலனை அடைவதற்கு அதை மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவடைந்து அதன் பலனை அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இறைவனையா. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இறைவனையா சொன்னது போல் இந்த சத்சங்கத்தை எல்லோரும் உள்வாங்குங்கள், சில முறை கேளுங்கள். இந்த சத்சங்கத்தை ஒரு பேப்பரில் எழுதி அதற்குரிய விளக்கத்தையும் அதற்கு தந்த விளக்கத்தை சிறிய பகுதியாக ஒவ்வொரு சொற்றொடர்களாக எழுதி, அது பெரிய விலை விஷயமல்ல. நீங்கள் இதை உள்வாங்க வேண்டும். ஆகவே தான் நான் இறைவனையாவையும் கூடுதலான விளக்கம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் சொன்ன அடிப்படை கருத்துக்களில் ஒரு மாற்றமும் வந்துவிடக்கூடாத ஒரு சொல்லின் மூலமாக. ஆகவே இதை கேளுங்கள். அதே போல் நேற்றும் சத்சங்கத்தில் நாங்கள் இந்த அடிப்படை கருத்துக்களை பார்த்திருந்தோம். அதையும் ஒரு முறை மீண்டும் கேளுங்கள். அதை கேட்டுவிட்டு இதை கேளுங்கள். நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை. இனி அடுத்தடுத்த இப்படியான கருத்து சிந்தனைகளை நான் விட்டுவிட்டுத்தான் அந்த சத்சங்கங்களை கொண்டு வருவேன். ஆகவே உங்களுக்கு தாராளமான நேரம் தரப்படும். ஆகவே வெகு விரைவிலேயே அதை நீங்கள் கேட்டு அதை உள்வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி, கார்த்திகேயன் ஐயா இப்போதுதான் இணைப்பில் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுடன் நாம் வர முன் இன்று நாங்கள் நேற்றையான் தொடர்ச்சியாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களையும் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட நான்கு நிலைகளிலான கிரியா யோகத்தையும் ஒன்றுபடுத்தி இந்த சமயங்களின் ஒற்றுமையும் பாபாஜியின் கிரியா யோகத்திற்கு சமயம் இல்லை என்பதையும் கூறி, பாபாஜியின் கிரியா யோகத்தில் பாபாஜியின் நான்கு நிலைகளாகிய ஆதிசங்கரர், கபீர் தாஸ், லாகிரி மாஷேர், யோகி ராமையா அவர்கள் மூலமாக வந்த கிரியா யோகம் அற்புதமாக நான்கு மதங்களை சார்ந்து வந்திருப்பதை என்று உறுதியாக சொல்லி, அதாவது ஆதிசங்கரர் உடைய விடயம் புத்த சமயத்தவர்களுக்கு அந்த விடயத்தை கொடுப்பதற்காக தரப்பட்டதென்றும், ஏனென்றால் அந்த நேரம் நடந்த நிகழ்வு அந்த நிகழ்வை இந்தியாவில் நடந்த சமய போராட்டத்தை நிற்பாட்டுவதற்கு கபீர் தாஸுக்கு கொடுத்தது, இஸ்லாம் மக்களுக்கு இந்த கிரியா யோகம் ஏதோ ஒரு பாதையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வந்ததாகவும், மூன்றாவதாக யோகதா கிரியா யோகம் லாகிரி மாஷியர் மூலம் மக்களுக்கு வந்தாலும் அதில் கூடுதலாக பயன்பெற்றவர்கள் அமெரிக்காவில் இருக்கும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். அது கிறிஸ்தவ மதத்தில் இருப்பவர்களுக்கு கிரியா யோகம் ஏதோ ஒரு முறையில் போகிக்கப்பட்டது. அடுத்ததாக கடைசியாக முழுமையான கிரியா யோகமாகிய சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம் யோகி ராமையா அவர்கள் மூலமாக பாபாஜி உலகிற்கு கொண்டு வந்திருக்கின்றார். முழுமையான யோகமாக அதில் சிறிய சாதகர்களாக நாங்கள் எல்லோரும் அடங்கி இருக்கின்றோம். ஆகவே உலகத்தில் இருக்கும் நான்கு பெரும் சமயங்களும் பாபாஜியினால் தொட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த மக்களுக்கும் அந்த விடயங்கள் ஏதோ ஒரு வகையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு கிடைத்த இந்த கிரியா யோகம் முழுமையான ஒரு கிரியா யோகம். அது எல்லா நான்கு பெரிய சமயங்களையும் இணைக்கும் ஒரு யோகம். சமயத்தால் கூட இணைகின்றது, யோகத்தால் கூட இணைகின்றது, பரம்பலூருடன் தொடர்பு கொள்கின்றது என்று சொல்லி, இப்போது கார்த்திகேயன் ஐயா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இப்போது நீங்கள் கூறலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ்.
கேக்குதா சார்?
கேக்குது கேக்குது, பேசுங்க காதி சார்.
இன்றைக்கு தில்லை நடராஜ பெருமானுக்கு இன்னைக்கு மகா அபிஷேகம்
சொல்லுங்க.
அந்த பணியாக நான் உள்ள போனதுனால அந்த டைமுக்கு என்னால வர முடியல. சிறப்பான பாபாஜியுடைய தொண்டா அது பணியா நம்ம செஞ்சிட்டு இருக்கிறனால எனக்கு டைமிங் வந்து அங்க இருந்து வெளியே வர்றதுக்கு முடியாத போயிடுச்சு. அதனாலதான் கொஞ்சம் லேட்டா அப்புறம் டைம் கிடைச்சு வெளியே வந்தேன். இருந்தாலும் நம்ம பாபாஜி கொடுத்த வாய்ப்புண்டா அதை அந்த பணியை நம்ம செய்யறோம். அதனாலதான் கொஞ்சம் லேட்டு. ரைட், சிறப்பு. நீங்க நேற்று நடந்த சத்சங்கத்திலேருந்து நீங்க எடுத்து நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுல எந்த குறையும் இல்லை. நாளைக்கு நான் அதை போட்டு கேட்கறேன், அதுக்கு முந்தைய பேசுறேன். இன்னும் நிறைய பேச போறோம். அந்த பேச்சு தொடரல இன்னும் எவ்வளவு சிறப்பா நம்ம பேச போறோம். இப்படிலாம் வந்து சில விஷயங்கள் நடக்கும். நான் 7:30 வந்துடுறேன், நீங்க போயிடுங்கன்னு அவங்க எல்லாம் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. இருந்தாலும் அங்கத்தைய சூழ்நிலை கொஞ்சம் துண்டு சிறப்பாக அமைஞ்சு போச்சு. அதுவும் பாபாஜியுடைய கருணை. அதாவது பாபாஜி சென்டர்ல நின்று தொண்டு செய்யக்குள்ள எல்லா சாதகர்களுக்கும் அந்த பலன் உண்டு. இதை ஏன் இந்த நேரத்துல சொல்றேன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்துல தான் சில விஷயங்கள் நடக்கும், அதை நான் அறிகிறேன். அந்த வகையில இன்னைக்கு அந்த தொண்டு உங்கள் எல்லாருக்காகவும் அந்த தொண்டை நான் வந்து அந்த நேரத்தை வந்து அங்க உங்களுக்காக நான் அங்க அர்ப்பணிக்கிறேன். நன்றி. நம்ம நாளைக்கு அடுத்த சத்சங்கத்திற்கு சிறப்பா பேசுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய.